நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு மக்கள் பெரும் அவலங்களை சந்திப்பதாக செய்திகள் தொடர்ந்தும் வெளியாகிக் கொண்டிருக்கின்ற பின்னணியில் அங்குள்ள தற்போதைய நிலைமை தொடர்பிலும் இந்த பொருளாதார நெருக்கடிக்கான காரணம் என்ன என்பது தொடர்பிலும் பத்திரிகையாளர் நிக்சன் அமிர்தநாயகம் அவர்களிடம் கேட்டறிவோம். வணக்கம் நிக்சன் அவர்களே.
வணக்கம்.
இலங்கை நிலைமை மோசமாக சென்று கொண்டிருக்கின்றது. அங்கு கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. டாலர் எல்லாம் மிகவும் அதிக விலைக்கு விற்கப்படுகிறது என்றெல்லாம் எங்களுக்கு செய்திகள் கிடைக்கின்றன. இப்போது நிலைமை என்னென்று சொல்லி எங்களுக்கு முதலில் விளக்க முடியுமா?
தொடர்ச்சியாக டாலரின் விலை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. டாலர் சந்தையிலே மிதக்க விடப்பட்டிருக்கின்றது அரசாங்கத்தினால். மிதக்க விடப்படுகின்ற பொழுது முகாமித்துவம் செய்யப்பட்ட அளவிலும் அதை மிதக்க விட முடியும். ஆனால் இது ஏதோ ஒரு வகையிலே சகலவிதமான தேவைகளுக்கும் ஏற்றவாறு இந்த டாலர் மிதக்க விடப்படுகின்றதா என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. அரசாங்கம் ஏன் டாலரை மிதக்க விடுகின்றது என்பது தொடர்பாக இன்னமும் சரியான விளக்கங்கள் இல்லை அரசாங்க தரப்பிடம் இருந்து. இதன் காரணமாகத்தான் அதிக அளவிலான விலைகளிலே பொருட்களை கொள்முதல் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அத்தோடு டாலர் இல்லை, அரசாங்கத்திடம் அந்நிய செலாவணி கையிருப்பு இல்லை. டாலரை கொடுத்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு உரிய டாலர் இல்லை என்று மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது. ஆகவே இதன் பின்னணிதான் இந்த பொருளாதார நெருக்கடி மற்றும் விலைவாசி உயர்வு அதிகமாக காணப்படுகின்றது. இதை எப்போது அரசாங்கம் கட்டுப்படுத்தும் என்று சொல்ல முடியாது. என்றால் இலங்கை அரசாங்கத்துக்கு இரண்டு பிரச்சனைகள். ஒன்று கடன், அதாவது கிட்டத்தட்ட 37 பில்லியன் வரையான கடன் இருக்கின்றது, முதல் செலுத்த வேண்டும். அதை விட உடனடியாக 4 பில்லியன் தேவைப்படுகின்றது இலங்கை அரசாங்கத்துக்கு. ஆகவே எப்படி பெறுவது என்ற ஒரு பிரச்சனை. இந்த 4 பில்லியன் உடனடியாக பெற வேண்டிய 4 பில்லியனிலே 1 பில்லியனை இந்தியா வழங்கி இருக்கிறது. அதற்கான ஒப்பந்தம் கச்சாத்திரப்பட்டிருக்கின்றது. 2.4 பில்லியன் டாலர்களை வழங்குவதாக இந்தியா உறுதியளித்து 1 பில்லியன் வழங்கியிருக்கிறது. ஏனைய உதவியை பின்னர் வழங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதேவேளை சர்வதேச நாணயத்தோடு பேச்சு நடக்கின்றது இந்த உதவிகளை பெறுவதற்கு. அதுவும் இன்னும் முற்றுப்பெறவில்லை. ஆகவே இந்த நிலைமை, இந்த பொருளாதார நெருக்கடி விலைவாசி உயர்வு நிலைமை என்பது இன்னமும் நீடித்து செல்லக்கூடியதாகவும் அடுத்து ஒவ்வொரு நாட்களும் அல்லது ஒவ்வொரு வாரங்களும் விலைகள் அதிகரிக்கக்கூடிய நிலைமைதான் இங்கே காணப்படுகின்றது.
இப்ப விலை அதிகரிப்பு என்று சொன்னீர்கள், விலை அதிகரிப்பு மட்டும்தானா அல்லது பொருட்கள் அங்கு வாங்குவதற்கு இல்லவே இல்லையா, தட்டுப்பாடும் நிலவுகிறதா?
பொருட்கள் தட்டுப்பாடு நிலவுகின்றது, குறிப்பாக எரிபொருட்கள் இல்லை. அத்தோடு அத்தியாவசிய பொருட்களே பால்மா மற்றும் சீனி அரிசி போன்ற பொருட்கள் இல்லை. இரண்டால் இறக்குமதி செய்யப்படவில்லை, இறக்குமதி செய்வதற்கு டாலர் இல்லை. ஆகவே பொருட்களும் தட்டுப்பாடு நிலவுகின்றது. மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே பொருட்கள் வருகின்றது. அத்தோடு மருந்துகளும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் வருகின்றன, மருந்து தட்டுப்பாடும் இருக்கின்றது. ஆகவே ஒரு பொருளாதார நெருக்கடி விலைவாசி உயர்வு என்பதோடு பொருட்களுக்கான தட்டுப்பாடும் என்பதும் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. மக்கள் ஒவ்வொரு நாளும் வரிசையிலே காத்திருக்கின்றார்கள், குறிப்பாக சிங்கள கிராமங்களிலே அந்த வரிசையிலே காணக்கூடியது. கொழும்பிலும் வரிசையிலே மக்கள் காத்திருக்கின்றார்கள். கொழும்பை பொறுத்தவரையிலே எரிவாயு, சமையல் எரிவாயு இல்லாமல் சமைக்க முடியாது. ஆகவே மிக நெருக்கடியான ஒரு காலகட்டம். அத்தோடு எலக்ட்ரிக்கல்லும் பாவிக்க முடியாமல் இருக்கிறது என்றால் அங்கே மின்சார தடை இருக்கின்றது, மின்சார துண்டிப்பு இருக்கின்றது. குறைந்தது 10 மணித்தியாலங்கள் வரை மின்சாரம் துண்டிக்கப்படுகின்றது. ஆகவே பல்வேறு விதமான நெருக்கடிகளை மக்கள் எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். இது தொடர்பாக எதிர்கட்சிகள் பேசினாலும் கூட இனிமும் சரியான ஒரு கூட்டு எதிர்ப்பை எதிர்கட்சிகளால் வெளிப்படுத்த முடியாமலும் இருக்கின்றது.
சரி, இலங்கை இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்படுவதற்கு அடிப்படை காரணம் என்ன, ஏன் இந்த நிலை?
இந்த நிலைமை என்பது போருக்கு முன்னர் போருக்கு பின்னர் என்று பிரித்து பார்க்க வேண்டும். போருக்கு முன்னரான காலத்திலே, அதாவது போர் நடைபெற்ற காலத்திலே அதிகளவான பணம் பாதுகாப்பு அமைச்சுக்கு செலவிடப்பட்டிருக்கின்றது. போர் நடைபெற்ற காலத்திலே வடக்கு கிழக்கு மாகாணத்திலே இருக்கக்கூடிய சுய பொருளாதார அபிவிருத்தி என்பது இல்லை. அதே போன்று வடகிழக்கு வெளியே இருக்கக்கூடிய சுய பொருளாதார அபிவிருத்திகளும் பாரிய அளவிலே செய்யப்பட்டதாக இல்லை. இலங்கையிலும் ஆக சுற்றுலாத்துறையும் தேயிலை மற்றும் தைத்த ஆடைகள் தான் இங்கே இலங்கையினுடைய சொந்த உற்பத்தியாக இருக்கின்றன. அதை விட வேறு எந்த உற்பத்திகளும் இலங்கையிடம் பெருசாக இல்லை. அதை வைத்து வருமானம் பெறுகின்ற அளவுக்கு இலங்கை முன்னேறவில்லை. ஆகவே போர் நிலைமை ஒரு காரணம். போரின் பின்னரான 2009 பின்னரான காலத்திலும் கூட இந்த 12 வருடங்களிலே வடக்கு கிழக்கு மாகாணத்தில் சுய பொருளாதாரத்தை அபிவிருத்திவதற்கான எந்த ஒரு வேலை திட்டங்களும் தங்க கொண்டு வரவில்லை. குறிப்பாக வடக்கு கிழக்கிலே அதிகமான கடல் வளம் இருக்கின்றது, விவசாய நிலங்கள் இருக்கின்றது, பால் உற்பத்தி அதிகமாக இருக்கின்றன. இவற்றையெல்லாம் உற்பத்தி செய்து ஒரு தன்னிறைவு பொருளாதாரத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அரசாங்கம் அங்கே திட்டங்களை முன்வைக்கவில்லை. அரசியல் நோக்கில் மாத்திரமே வடக்கு கிழக்கில் திட்டங்களை முன்வைத்தது. பௌத்த விகாரங்களை கட்டுவது அல்லது காணிகளை அபகரிப்பது போன்ற விடயங்களில் அரசாங்கம் கவனம் செலுத்தியிருந்தது. ஆகவே போரின் பின்னரான 12 ஆண்டுகளிலே கூட வடக்கு கிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார வளங்களை பயன்படுத்தி சுய பொருளாதாரத்தை அபிவிருத்திக்கூடிய அளவுக்கு இலங்கை முற்படவில்லை. அதே போன்று வடக்கு கிழக்கு வெளியேயும் கூட அவ்வாறான நடவடிக்கைகளில் அரசாங்கம் ஈடுபடவில்லை. ஆக இந்த அரசியல் ரீதியான அபிவிருத்திகளை மாத்திரமே, அரசியல் தேவைகளுக்கான ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய அரசியல் தேவைக்கான அபிவிருத்திகளை மாத்திரமே முன்னகர்த்தி கொண்டு போனார்கள். அதைவிட தேவையற்ற முறையிலே மற்ற விமான நிலையம் கட்டப்பட்டது, 210 மில்லியன் அங்கே செலவிடப்பட்டது, அதைவிட தாவர தடாகம் என்று இப்படியான தேவையற்ற அபிவிருத்தி திட்டங்களுக்கு பல மில்லியன்கள் அங்கே செலவிடப்பட்டிருக்கின்றன. ஆகவே இதன் பின்னணி தான் இந்த பொருளாதார நெருக்கடி வந்திருக்கின்றது என்பது உண்மை. நான் நினைக்கிறேன் 2014 மத்தள விமான நிலையம் திறக்கப்பட்ட பொழுது பல பொருளாதார நிபுணர்கள் சொன்னார்கள், இந்த மத்தள விமான நிலையம் வருமானத்தை தரவில்லையானால் ஒவ்வொரு பிரதியையும் குறைந்தது மாசம் 25,000 ரூபாய் வரை கடன் பட நேரிடும் என்று சொல்லியிருந்தார்கள். தற்போது நான் நினைக்கின்றேன் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நான் நினைக்கின்றேன். ஆகவே இவைதான் காரணமாக இருக்கின்றன. இந்த சுய பொருளாதார உற்பத்தி இல்லாமையும் போருக்கு பின்னரான காலத்திலும் கூட வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய வளங்களை கொண்டு சுய பொருளாதாரங்களை அபிவிருத்தி செய்யக்கூடிய அளவுக்கு இளைஞர் சங்கம் செயற்படவில்லை என்பதுதான் இங்கே பாதிய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இதை சிங்கள கட்சிகள் கூட, பிரதான சிங்கள அரசியல் கட்சிகளோடு ஏற்றுக்கொண்டதாக இல்லை, தனியார் ராஜபக்ச குடும்பத்தின் மாத்திரம் நாங்கள் குற்றச்சாட்டு சுமத்த முடியாது. இந்த பொருளாதார நெருக்கடிக்கு ரணில் விக்ரமசிங்க, சந்திரிகா உட்பட ஜேவிபி போன்ற அனைத்து கட்சிகளுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அனைவருமே போரை நடத்தியவர்கள் தான். போரின் பின்னான கால கட்டத்திலும் வடக்கு கிழக்கை கற்பற்றுவது, வடக்கு கிழக்கை முழுமையாக பௌத்தமயமாக்குவதிலே கவனம் செலுத்தினார்களே ஒழிய இவர்கள் சுய பொருளாதாரத்தினை கவனத்தை செலுத்தவில்லை. ஆகவே இந்த பொறுப்பை தனியே ராஜபக்ச குடும்பம் மாத்திரமல்ல அனைத்து சிங்கள கட்சிகளும் ஏற்க வேண்டும் என்பதையும் இந்த பொருளாதார நெருக்கடி உணர்த்தி இருக்கின்றது.
சரி, நீங்கள் முதலிலேயே சொன்னீர்கள் இந்த நிலைமை இப்போதைக்கு தீர்வதாக இல்லை என்று. அப்படி போனால் நிலைமை இப்படியே சென்றால் அடுத்தது என்ன, மக்களின் நிலை என்ன, என்ன நடக்கப் போகிறது?
நிச்சயமாக மக்களை பொறுத்தவரை மிக பெரும் மந்திரமானதை இல்லையாமல் ஒன்றை பார்க்க வேண்டும். இந்த பொருளாதார நெருக்கடி என்பது, இந்த விலைவாசி உயர்வு என்பதற்கு தமிழ் மக்கள் பழக்கப்பட்டவர்கள். அவர்கள் யுத்த காலத்திலே 30 ஆண்டு காலமாக வரிசையிலே நாட்கணக்கில் மாதக்கணக்கில் காத்திருந்து பொருட்களை பெற்றவர்கள், எரிபொருள் தடை மற்றும் பொருளாதார தடைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து பழகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு இந்த பொருளாதார நெருக்கடி விலைவாசி உயர்வை சமாளிக்கக்கூடிய நிலைமை இருக்கும். ஆனால் சிங்கள மக்களுக்கு அந்த பரிச்சயம் இல்லை. இதன் காரணமாகத்தான் வீதியிலே நின்று தற்போது போராடுகின்றார்கள், சத்தம் போடுகின்றார்கள், ராஜபக்ச அரசாங்கத்தை ஏசுகின்றார்கள். புலிகளினுடைய போராட்ட காலத்தை நினைவு கூர்ந்து புலிகளினுடைய பெருந்தன்மைகளை எல்லாம் தற்போது பேசி பெருமைப்படுகின்ற அளவுக்கு அவர்களுடைய மனநிலை வந்திருக்கின்றது. ஆனால் தற்காலிகமானது, ஏனால் மக்களுக்கு இப்படி வரிசையில் நின்று காத்து பழக்கம் இல்லை. ஆனால் இப்படியான வேதனைகளைத்தான் 30 ஆண்டு காலமாக தமிழ் மக்கள் அனுபவித்தார்கள் என்பதை சில புத்திஜீவிகள் புரிந்து கொள்கின்றார்கள். சில ஆங்கில ஊடகங்களிலே சில சிங்கள எழுத்தாளர்கள் இதை சுட்டிக்காட்டி எழுதுகின்றார்கள். மிக மோசமான பொருளாதார கொள்கை 1947 இருந்து, இலங்கை சுதந்திரமடைந்த காலத்தில் இருந்து பின்பற்றப்பட்ட மோசமான பொருளாதார கொள்கையும் பின்பற்றப்பட்ட இனவாத ரீதியான செயற்பாடுகளும் தமிழ் மக்கள் மீதான ஒடுக்குமுறைகள் தான் இதுக்கு காரணம் என்று மிக பிரபலமான சிங்கள ஆய்வாளர்கள், குறிப்பாக அசோக லங்கா என்று ஒருவர் அதை எழுதியிருக்கின்றார். கொழும்பு டெலிகிராப் மற்றும் போன்ற சில ஆங்கில இணையதளங்களில் செய்திகள் வெளிவருகின்றன. ஆனால் இதை அனைத்து சிங்கள கட்சிகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அனைத்து சிங்கள கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளுமா என்பது கேள்வியாக இருக்கின்றது. ஆனால் மனக்காட்சிக்குள் அவர்களுக்கு புரிகின்றது. ஆகவே இனி என்ன நடக்கப் போகின்றது என்றால், மக்கள் ஒட்டுமொத்தமாக அனைத்து சிங்கள கட்சிகள் மீது இந்த குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டும். இன்று கூட என்ன பிரச்சனை என்று சொன்னால், பலமான எதிர்கட்சிகள் இல்லை, ஏவிபி ஒரு பக்கமாகவும், ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய கட்சி மற்றொரு பக்கமாகவும், சஜித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி இன்னொரு பக்கமாக நிற்கின்றார்கள். தொடர்ச்சியான எதிர்ப்பு போராட்டங்களை ஐக்கிய மக்கள் சக்தியும் ஏவிபி முன்னெடுக்கின்றது. ஆனால் ஒவ்வொருவராக இவர்கள் எதிர்கட்சிகள், ஆனால் ஒவ்வொருவராக இந்த போராட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள். எதிர்கட்சிகளுடைய இந்த பலவீனங்கள் காரணமாக அரசாங்கத்துக்குள்ளே முரண்பட்டுக் கொண்டு ஏனைய சிறிய கட்சிகளோடு வெளியேறி எதிர்கட்சிகளோடு சேர முடியாதது காணப்படுகின்றது. ஆகவே பலவீனமான எதிர்கட்சிகளின் நிலைமை காரணமாக அரசாங்கம் இப்படியே விட்டுக்கொண்டு போய் நிச்சயமாக மக்களை மேலும் கஷ்டத்துக்கு உள்ளாக்குகின்றோருமே வரப்போகின்றது. நிச்சயமாக என்னை பொறுத்த இதை நாங்கள் முடிந்த முடிவாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த நெருக்கடி என்பது மேலும் தொடரமாக இருந்தால் சிங்கள மக்களை பொறுத்தவரையிலே அப்படி வீடுகளுக்குள்ளே பொறுத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்ல. சில வேளைகளை அனைத்தையும் மீறி வெளியே வந்துவிட்டால் இதற்கு நான் சொன்னது போல அனைத்து சிங்கள கட்சிகளுமே பொறுப்பேற்க வேண்டிய ஒரு நிலைமை வரலாம்.
நிறைவாக ஒரு கேள்வி, இப்போது அடுத்ததாக தேர்தல் எப்போது நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? தற்போதைய இலங்கையின் இந்த நெருக்கடி நிலை அந்த தேர்தலில் எதிரொலிக்கும் என்று உங்களுக்கு படுகிறதா?
தேர்தல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தற்போதைக்கு இல்லை. ஏனென்றால் மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும் அல்லது உள்ளாட்சி சபை தேர்தல் நடத்த வேண்டும். ஆனால் இந்த இரண்டு தேர்தலையுமே இப்போதைக்கு அரசாங்கம் நடத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை என்றால் அரசாங்கத்துக்கு தெரியும், இப்போது இந்த இரண்டு தேர்தல்களில் ஏதேனும் ஒரு தேர்தல் நடத்தினால் கூட தங்களுக்கு செல்வாக்கு இருக்காது என்று அரசாங்கத்துக்கு தெரியும். ஆனால் அதேவழி எதிர்கட்சியிலும் ஒரு கூட்டாக செயல்படாதன் காரணம்தான் வாக்குகள் சிறவடையக்கூடிய அல்லது பெரும்பான்மை அட்டை முறையில் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு தான் வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. அதே வழி நாடாளுமன்ற தேர்தலும் ஜனாதிபதி தேர்தலுக்கும் காலம் இருக்கின்றது. அநேகமாக இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கின்றன. நாடாளுமன்ற தேர்தல் 2024 நடைபெற வேண்டும். ஜனாதிபதி தேர்தலும் 2025 ஜனவரி மாதம் வரை நடைபெற வேண்டும். ஆகவே இன்னமும் காலம் இருக்கின்றது தேர்தலுக்கு. அதற்கு முன்னதாக தேர்தல் நடத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் அரசியல் ஜாப்பின் பிரகாரம் 2 ஆண்டுகள் சென்று விட்டதனால் நாடாளுமன்றத்தை கலைக்கலாம். ஆனால் நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தல் நடத்தக்கூடிய ஆரோக்கியமான சூழ்நிலை அரசாங்கம் இல்லை. ஆகவே அரசாங்கம் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு தங்களை பலப்படுத்திக் கொண்டு தேர்தலுக்கு போக வேண்டும். அப்படி இல்லையில் எதிர்கட்சியில் தங்களை பலமாக ஒரு நிலைக்கு கொண்டு வந்து தேர்தலை கோர வேண்டும். ஆனால் இங்கே 2 இல்லை. ஆகவேதான் இந்த கஷ்டம் என்பது தொடரப்போகின்றது. ஆனால் எப்படியாக இருந்தாலும் தேர்தல் ஒன்று வருகின்ற பட்சத்திலே இம்முறை இந்த ராஜபக்சவை மையப்படுத்திய திருலங்கா புதின பிரதமர் என்ற அரசாங்கம் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் அதிசயங்களை நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஜனாதிபதி ஏதேனும் மாற்று திட்டங்களை திடீரென்று புகுத்தக்கூடும். அப்படி புகுத்திவிட்டால் சிங்கள மக்கள் உடனடியாக அதை திருப்திப்படக்கூடிய நிலைமையும் இருக்கும். என்றால் இது பௌத்த தேசியவாத வாக்குகளிலே வந்த ஒரு அரசாங்கம். ஆகவே அந்த அரசாங்கம் என்பது மீண்டும் பௌத்த தேசியவாதத்தை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு மாற்றி விதமான சிந்தனைகளை சிந்திக்கலாம். உதாரணமாக பிரதமர் மஹிந்த ராஜபக்சே யாழ்ப்பாணத்துக்கு சென்றார். அங்கே குத்தவியாறு வைக்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அந்த எதிர்ப்பு எல்லாம் இங்கே கொழும்பிலே சிங்கள ஊடகங்கள் மிகப்படுத்தி காண்பித்தன. மீண்டும் புலிகள் வரப்போகிறார்கள் என்ற அளவிலான பிரச்சாரங்கள் தான் இங்கே தற்போது அரசாங்க சார்பு சிங்கள ஊடகங்கள் உண்மைக்கப்படுத்தினர். ஆகவே இந்த புலிகள் கதையை வைத்துக்கொண்டு எப்படியும் ஆட்சியை மாற்றியமைக்கலாம் என்ற ஒரு சிந்தனை தென்கொரிய மையமாக கொண்ட அனைத்து சிங்கள கட்சிகளிலும் இருக்கின்றது. ஆகவே இந்த தவறான சிந்தனை என்பதை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இப்போது இந்த பொருளாதார நெருக்கடியும் இந்த விலைவாசி உயரும். சிங்கள மக்கள் அதை ஆழமாக உணர்வு ரீதியாக புரிந்து கொண்டார்களாக இருந்தால், உணர்வு ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் சிங்கள மக்கள் புரிந்து கொண்டால் இனிமேல் இந்த இனவாதத்தை முன்வைத்து தேர்தலை போட்டி போட்டு வெற்றி கொள்கின்ற நிலைமையை மாற்றியமைக்கூடிய வாய்ப்பு வரும். ஆனால் அதற்கான காலம் இன்னமும் கொஞ்சம் பொறுத்திருக்க வேண்டி இருக்கின்றது. அநேகமாக நான் நினைக்கின்றேன், இப்போதைக்கு இந்த நெருக்கடிக்கு அரசாங்கத்தால் தீர்வான முடியாது. இந்த நெருக்கடி நீடித்து போக போகின்றது. நீடித்து செல்கின்ற பொழுது அரசாங்கம் நான் சொன்னது போல சிங்கள மக்களை பொறுத்தவரை அறிவு ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் இந்த பொருளாதார நெருக்கடிக்கான காரணங்களை உணர்ந்து கொண்டால் ராஜபக்ச மாத்திரமல்ல ஐக்கிய கட்சியாக இருக்கலாம், சஜித் பிரேமசாவ இருக்கலாம், அல்லது ஏபிபியா இருக்கலாம், யாராக இருந்தாலும் இனிமேல் இனவாதங்களை பேசிக்கொண்டு ஆட்சிக்கு வரக்கூடிய சூழல் இல்லை என்ற அந்த நிலைமை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த நெருக்கடியினை நீடித்தால் மக்கள் அறிவு ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் சிந்திக்கின்ற பட்சத்திலே இனவாதத்தை முன்வைத்து போட்டியிட முடியாத நிலைமை ஒன்று வரக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. எதற்கும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
மிக நன்றி நிக்சன் அவர்களே, தெளிவாக விளக்கினீர்கள். வணக்கம்.
நன்றி. நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.